ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 14, ஜட இயற்கையின் முக்குணங்கள், பதம் 27. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அம்ருதஸ்ய வ்யயஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகாய ஐகாந்திகஸ்ய ச. பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாகம் அம்ருதஸ்ய வ்யயஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய ச. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். மேலும், மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதும் இறுதி இன்பத்தின் தர்மமுமான அருவ பிரம்மனின் ஆதாரம் நானே. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷரோன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 14, பதம் 27 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் அருவ பிரம்மனின் ஆதாரம் நானே அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதற்கான அறிகுறிகளும் எப்படி அருவ பிரம்மம் இருக்கும் அப்படிங்கிறதையும் பற்றி இந்த பதத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது, மூன்று வழிகளிலே பகவானை உணரலாம். என்னென்ன வழி அப்படின்னா, முதலில் அருவ பிரம்மம், இரண்டாவது பரமாத்மா பகவான். இது போன்று மூணு ரூபங்களிலே பகவானை வந்து உணரலாம். அதாவது, ஒரு ஊரில் ரயில் வந்து சப்தம் வந்துச்சான். ரயில்னாவே வர்றதுக்கு முன்னாடி சப்தம் வரும். அப்போ மக்கள் எல்லாரும் ஓடினாங்களாம். சரி, முதல்ல நம்ம ஊருக்கு ரயில் வருதே, பார்க்கலாமே அப்படின்ட்டு எல்லோரும் ஓடினாங்க. அப்படி ஓடும்போது கொஞ்சம் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரயில் வண்டி வந்து வர்றதுக்கு முன்னாடி சத்தம் வந்துச்சு. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஓ ரயில்னால் சத்தம் வரும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இது வந்து முதல் நிலை. அப்புறம் கொஞ்சம் பேர் நினச்சாங்க, இல்லை இல்லை, ரயில்னால் சத்தம் மட்டும் வராது, வேறு எதனா இருக்கும் அப்படின்ட்டு அடுத்த கட்ட மக்கள் கொஞ்ச நேரம் காத்திருந்தாங்க. அப்போ ரயில் வண்டி வந்துச்சு ரயில் நிலையத்துக்கு. அப்போ பார்த்தாங்க, சரி ரயில்னால் இப்படி இருக்கும் போல் இருக்கு, அப்படி கட்டமாக இருக்கும் போல் இருக்குது, இப்படி பெட்டி பெட்டியாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் காத்திருந்தாங்க. காத்திருந்துட்டு அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, ரயில்னால் பெட்டியாக இருக்கும், உள்ளே தான் போய் பார்ப்போமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரைக்கும் அவங்க வந்து போகிறாங்க. இது வந்து மூன்றாவது நிலை. அதுபோல் கடவுளை உணர்வதற்கு சில மனிதர்கள் அருவ பிரம்மத்தை வழிபடுகின்றனர். இது வந்து ரயில் வண்டி வந்து சப்தம் வந்துடுச்சு, சரி ரயில் வண்டினா சப்தம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புனவங்களை போல் இது வந்து அருவ பிரம்மனை வழிபடுபவர்கள். அதுக்கப்புறம் இரண்டாவது நிலை பரமாத்மா. நம்மளுடைய ஹிருதயத்திலே சர்வசாகம் ஹிருதி சன்ன விஷ்டோ மத்த ஸ்மிருதி ஜானம் அப்போகனம் ச சர்வைச சர்வசாகம் ஹிருதிஜன்னவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஜானம் அப்போகனம் ச வேதைச சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம். ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மா இருக்கின்றார். இதை உணர்வது இரண்டாவது நிலை. அதுக்கப்புறம் அதற்கு மேலே ஒரு படி போனோம் அப்படின்னா தான் பகவானுடைய சாமசுந்தர ரூபம், பகவானுடைய கிருஷ்ணருடைய அழகான ரூபம். இது வந்து மூன்றாவது நிலை, பகவான் என்று அழைக்கப்படுகிறது. இது பூர்ணமானது. அதுபோல பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், இந்த அருவ பிரம்மனுக்கு ஆதாரம் நானே அப்படின்றார். அந்த அருவ பிரம்மன் வந்து பூர்ணமின்மை, அழிவின்மை, நித்தியம், இன்பம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் அப்படிங்கிறது பரமாத்மா, அதுக்கப்புறம் அருவ பிரம்மன், இதை வந்து உள் அடக்கியது. ஒரு உதாரணத்துக்கு, முதல் ஒன்றாவது படிக்கிறோம், ரெண்டாவது படிக்கிறோம், மூணாவது படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மூணாவது படிக்கும் பொழுது ஒன்றாவது ரெண்டாவதும் சேர்ந்திருக்கிறது. அதுபோல் எப்போ நம்ம வந்து பகவானை பற்றி உணர்கின்றோமோ அப்போ வந்து பரமாத்மாவும் அருவ பிரம்மனும் நம்ம கடந்து விடுகின்றோம் அந்த நிலைமையை. அதுக்கப்புறம் பகவானுடைய தன்மை வந்து இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து உயர்ந்த இயற்கை, இன்னொன்று வந்து தாழ்ந்த இயற்கை அப்படின்ட்டு. இந்த பௌதீக உலகம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதெல்லாமே வந்து தாழ்ந்த சக்தியால் படைக்கப்பட்டது. உயர்ந்த சக்தி எது அப்படின்னா ஆத்மா, இதெல்லாம் வந்து உயர்ந்த சக்தி. அதாவது இந்த உயர்ந்த சக்தியை தாழ்ந்த சக்தியினுடைய சரீரத்தில் வந்து நுழைக்கப்படுகிறது. அப்படி நுழைக்கப்படும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா இந்த ஆத்மா என்ன பண்ணுகிறது, இந்த பௌதிக சரீரத்தில் நுழைகிறது. அதுக்கப்புறம் வந்து பௌதிக சரீரத்திலிருந்து படிப்படியே முன்னறி பிரம்மன் என்ற நிலைக்கு வருகின்றான். அதாவது எப்படி ஒரு விதை இருக்குது அப்படின்னா அந்த விதை என்ன பண்ணுறோம், மண்ணுக்குள்ளே போடுறோம். விதை அப்படிங்கிறது வந்து உயர்ந்த சக்தி, அதில் ஆன்மா இருக்கிறது. அதாவது இந்த நிலம் அப்படிங்கிறது வந்து தாழ்ந்த சக்தி. அந்த விதையை வந்து இந்த தாழ்ந்த சக்திக்குள்ளே நுழைக்கும் பொழுது அது என்ன பண்ணுகின்றது அப்படின்னா மாட்டிக்கொள்கின்றது. அதுபோல் இந்த ஜட இயற்கைக்குள்ளே இந்த ஆத்மா நுழைகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா படிப்படியே இந்த பிரம்மன் நிலையை உணர்கின்றது. இது வந்து முதல் நிலை, அருவ பிரம்மனை உணர்வது. இது வந்து ஆன்மீக விஷயங்களில் முதல் நிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலை வந்து பௌதிக மக்களை விட இது கொஞ்சம் உயர்ந்த நிலை. அதாவது சாதாரண மனிதனை விட யார் ஒருவன் அருவ பிரம்மனை வழிபடுகின்றானோ உணர்கின்றானோ அவன் வந்து சாதாரண மனிதனை விட உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் அதுதான் வந்து பூர்ணமான நிலை கிடையாது. யாரெல்லாம் அருவ பிரம்மனை வழிபட்டு விட்டு விடுகிறன்றார்களோ மேலே உயராமல் அது வந்து பக்குவமான நிலை என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எவன் ஒருவன் அருவ பிரம்மனை வழிபட்டானோ அவன் படிப்படியே முன்னேறி அதுக்கப்புறம் பரமாத்மா நிலையை அடைய வேண்டும். பரமாத்மா நிலையை அடைந்த பிறகு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா பகவான் நிலைக்கு வருகின்றான். பரமே பகவான் இதி சப்தி அப்படின்ட்டு சத்துர்குமாரர்கள் பார்த்தோம் அப்படின்னா வைகுண்ட லோகத்திற்கு சென்றார்கள். அவர்கள் வைகுண்ட லோகத்திற்கு சென்று நாராயணரை தரிசனம் செய்வதற்கு முன்பு அவர்கள் அருவ பிரம்மனை வழிபட்டார்கள். தஸ்யாரவிந்த நயன செபதாரவிந்த கிஞ்சல் கதுலசி மகரந்த வாயோம். சத்துர்குமாரர்கள் எப்பொழுதும் அருவ பிரம்மனை வழிபட்டு கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது வைகுண்டம் சென்று அங்கு பகவான் நாராயணருடைய திருவடியிலிருந்து தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல்க துளசி, நாராயணருடைய திருவடியில் வந்து எப்பொழுதுமே வந்து துளசி இருக்கும். அந்த துளசியிலிருந்து வரக்கூடிய நறுமணம் வந்து அவர்களுடைய மூக்கின் வழியாக உள்ளே செல்லும் பொழுது அவர்கள் உடனே வந்து பகவானை உணர்ந்தார்கள். அதுபோல யாரெல்லாம் அருவ பிரம்மனை வழிபடுகின்றார்களோ அவர்கள் படிப்படியே முன்னேற வேண்டும். அதாவது ஒரு மனிதன் அருவ பிரம்மனை மட்டும் வழிபட்டு கொண்டே இருந்தான் அப்படின்னா அது பத்தவே பத்தாது. ஒன்றாம் கிளாஸ் மட்டும் படிச்சுட்டான் அப்படின்னா வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதாவது ஒன்றாம் கிளாஸ் மட்டும் படிச்சுட்டு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் போகல அப்படின்னா ஏதோ ஒரு வேலை செய்யலாம், ஆனால் பரிபூர்ணமாக முழு வந்து கல்வி வந்து வெற்றி அடைந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுபோல வந்து தன்னை உணர்தல் ஆன்மீக விஷயங்களில் அருவ பிரம்மனோட வந்து நிற்கவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக முன்னேறி பகவான் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்து போகணும். அதாவது எப்படி அப்படின்னா சில பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னா அவன் பலவிதமான சுகங்களை அனுபவிப்பான், பலவிதமான சுகங்களை அனுபவிப்பான். அப்போ அந்த அரசன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் என்ன பண்ணுவான், அரசன் என்னென்ன சுக போகங்கள்லாம் அனுபவிக்கின்றானோ அதே சுகத்தை வந்து அங்கே இருக்கின்ற வேலைக்காரனும் வந்து அனுபவம். ஏன்னா அரசனுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பங்களா இருக்கும், கார் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லா சகல செல்வங்களும் இருக்கும். அப்போ அரசன் என்னெல்லாம் அனுபவிக்கின்றானோ அதுதான் வந்து இந்த வேலைக்காரனும் அனுபவிக்கின்றான். அதுபோல பகவானுடைய பக்தர்கள் வைகுண்ட லோகத்திற்கு செல்லும் பொழுது பகவானை உணரும் பொழுது பகவான் என்னென்ன சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கின்றாரோ அதே சுகத்தை என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா இந்த ஆத்மாவும் அனுபவிக்கின்றான். எப்படி அரசன் வீட்டில் ஒரு வேலைக்காரன் அனுபவ வேலைக்காரன் எப்படி அரசன் வீட்டில் அனுபவிப்பானோ அதுபோல பக்தனும் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா வந்து பகவானுடைய லோகத்தில் சென்று அவனும் அனுபவிக்கின்றான் அப்படின்னு சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார். அதனால ஆத்மா எப்பொழுதுமே வந்து உயர்ந்த இயற்கையை ஆன்மீக இயற்கையை சேர்ந்தது. ஆனால் நம்ம எப்போ வந்து இந்த மமைவாம்சே ஜீவலோகே ஜீவபூத சனாதனக நம்ம எப்படி இந்த பௌதிக உலகத்தை ஆதிக்கம் செலுத்த நினைக்கின்றோம், இந்த பௌதிக சக்தியின் மேல் ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் பொழுது இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா இந்த சம்சாரத்தில் விழுந்து விடுகின்றது, அதுக்கப்புறம் மாட்டிக்கொள்கின்றது, இந்த முக்குணங்களில் மாட்டிக்கொள்கின்றது. சத்துவ குணம், தமோ குணம், ரஜோ குணம், இதுதான் வந்து இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். இந்த மூணு குணங்களில் மாட்டிக்கொள்கின்றன. அதுக்கப்புறம் இந்த மூணு குணங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து இந்த முக்குணங்களினுடைய சங்கம் கிடைக்கின்றதோ அப்போ மாட்டிக்கொள்கின்றது. அதுக்கப்புறம் எப்படி இந்த முக்குணங்களிலிருந்து வெளிவருவது அதுதான் பகவான் போன பதத்திலையும் இந்த பதத்திலையும் குறிப்பிடுகின்றார். எப்போ நம்ம பக்தியை வந்து திரகார்த்தமாக எடுத்துக்கொள்கின்றோமோ அப்போ என்ன பண்ணுகின்றோம், இந்த முக்குணங்களிலிருந்து ஒரு ஆத்மா உயர்வு பெறுகிறது. அதுக்கப்புறம் வந்து உயர்வு பெறும் பொழுது தேவையில்லாத ஆசைகள் நம்மிடம் இருந்து எடுக்கப்படுகிறது. அதுபோல படிப்படியே ஒரு மனிதன் உயர்வு பெறுகின்றான். எப்படி உயர்வு பெறுகின்றான் அப்படின்னா சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார். முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். உண்மையான தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷியந்திதே ஞானம் ஞானின தத்துவ தரிசனகம். உண்மையான ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு பின் படிப்படியே பக்தி செய்ய வேண்டும். எப்பொழுதுமே வந்து சுத்தமான பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா உண்ணக்கூடிய ஆகாரமே நமக்கு வந்து சுத்தமா இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் வந்து சுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது உள்ள போடுற சாப்பாடு சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அசுத்தமாவே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சுத்தமா போட்டோம் சாப்பாடு அப்படின்னா வந்து இந்திரியங்கள்லாம் சுத்தமா வேலை செய்யும். அசுத்தமாக இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு சுத்தமாக வந்து வேலை செய்யணும் அப்படின்னா முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு வீடு இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடும் சுத்தமாக இருக்கும். அசுத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டு ஏன் வீடு மட்டும் அசுத்தமாகவே இருக்குது அப்படின்னா இது எப்படி இருக்கும்? அதுபோல் வந்து நம்ம வந்து சுத்தமான கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்கின்ற மலர்களை வந்து முகர வேண்டும். இது வந்து மூக்கை கட்டுப்படுத்துவதற்காக. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் படிக்க வேண்டும். பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை தினந்தோறும் நம்ம வந்து சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு ஏகாதசி விரதங்களை மேற்கொள்ள வேண்டும். 15 நாளுக்கு ஒரு முறை ஏகாதசி, வளர்பறை 11, தேய்பிறை 11ஆம் நாள் நம்ம வந்து உபவாசம் இருக்க வேண்டும். ஏகாதசி விரதம் இது போன்ற பக்தி பாதைகளை நாம் வந்து கடைபிடித்து கொண்டே வந்தோம் அப்படின்னா இந்த முக்குணங்களிலிருந்து ஒரு மனிதன் பரிபூர்ணமாக வந்து விடை பெறுகின்றான். அதுக்கப்புறம் அவன் வந்து திவ்யமான ஸ்தலத்தில் ஸ்திரமாக அவன் இருக்கின்றான். அப்படி திவ்யமான ஸ்தலத்தில் ஸ்திரமாக இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா வந்து பகவான் எப்படி எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கின்றாரோ அதை போலவே பக்தனும் ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பகவான் வந்து குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குருஷ்ல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.